அந்த உதாரண கணக்கினை பார்க்கின்ற போதும், இதனை சூத்திரத்தின் மூடாக பார்க்கின்ற போதும், முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வட்டியினை கண்டெடுக்க வேண்டும். ஆகவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று 68,000 ₹50,000 கழித்தால் 18,000 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இந்த 18,000 என்பது மொத்த வட்டியாகும், 3 வருடத்துக்கான மொத்த வட்டியாக கிடைக்கின்றது. எனவே இதனை சூத்திரத்தினை கொண்டு பிரதியிடுகின்ற போது ஐசமன் பிஆர்டி இங்கு 100. எனவே நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல ஐசமன் எளிய வட்டி, பிசமன் முதல் அல்லது கடன் தொகை, ஆர்சமன் வட்டி சதவீதம், டிசமன் காலம். ஆகவே ஐ என்பது இங்கு 18,000 ரூபாயாக காணப்படுகின்றது. ஆகவே 18,000 சமன் முதல் 50,000 ரூபாய் தர ஆர் இங்கு நாம் காண வேண்டியுள்ளதாக இருப்பதனால் ஆறினை அவ்வாறே குறிப்பிட வேண்டும். தர 3 என்பது 3 வருடங்கள், அதன் கீழ் 100. எனவே முழுமையாக அதனை எவ்வாறு வரும் என்பதனை குறிப்பிடுகின்றேன். 18,000 சமன் 50,000 தர ஆர் சம் தர 3 கீழ் 100. இதனை எளிய வடிவில் சுருக்குவதாயின் 100 இல் உள்ள 2 சைபர்களையும் 50,000 இல் உள்ள 2 சைபர்களையும் சுருக்குகின்ற போது 500 தர ஆர் தர 3 என்பது விடையாக கிடைக்கும். இதனை பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 1500 ஆர் என கிடைக்கும். எனவே அடுத்த வரியாக நாம் எழுதி கொள்ள வேண்டும், 18,000 சமன் 1500 ஆர். இதனை எழுவாய் மாற்றத்தினூடாக நாம் கொண்டு செல்கின்ற போது ஆர் சமன் 18,000 கீழ் 1500 விடையாக கிடைக்கும். இதனையும் இலகுவான முறையில் சைவர்களை சுருக்குவதனூடாக நீக்கிக் கொள்ளலாம். 1500 இல் உள்ள 2 சைவர்களை சுருக்குகின்ற 15, 18,000 இல் உள்ள 2 சைவர்களை சுருக்குகின்ற 180 கிடைக்கும். எனவே இதனை மீண்டும் ஒரு முறை வகுக்கின்ற போது எமக்கு 12% விடையாக கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். முதலில் நாம் காண வேண்டியது பிள்ளைகளே வட்டியினை கண்டெடுக்க வேண்டும், அதாவது மொத்த வட்டி எவ்வளவு என்பதனை நாம் கண்டெடுக்க வேண்டும். ஆகவே கடலிருந்து விடுபடுவதற்காக 68,000 ரூபாயை செலுத்துகின்றோம், ஆனால் நாம் வாங்கிய கடன் 50,000 ரூபாய். ஆகவே 68,000 இல் இருந்து 50,000 ரூபாயை கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்த வட்டியாக 18,000 ரூபாய் கிடைக்கின்றது. இனி இதனை நாம் சூத்திரத்தில் பிரதியிடுகின்றோம். ஆகவே ஐசமன் பிஆர்டி இங்கில் 100. ஐ என்பது நாம் கண்டெடுத்துள்ளோம் 18,000 ரூபாய், கடன் வாங்கிய கடன் 50,000 ரூபாய், ஆண்டு 3 வருடங்கள். எனவே அதனை பிரதியிடுகின்றோம், ஆறினை காண வேண்டும். ஆகவே 18,000 சமன் 50,000 தர ஆர் தர 3 கீழ் 100. அதனை இலகுவான முறையில் சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 50,000 இல் உள்ள 2 சைபர்களையும் 100 இல் உள்ள 2 சைபர்களையும் நீக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 500 தர ஆர் தர 3 கிடைக்கும். அதனை பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 1500 ஆர் என்பது கிடைக்கும், அதாவது 500-னை 3-னால் பெருக்குகின்ற போது 1500. 1500-னை 6-உடன் பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 1500 ஆர் என்பது கிடைக்கும். அதனை நாம் அடுத்த வரியினூடாக பார்க்கின்ற போது ஆர் சமன் 18,000 கீழ் 1500. அதனை நாம் மீண்டும் சைவர்கள் நீக்குவனூடாக சுருக்கிக் கொள்ளலாம். சுருக்கிக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எஞ்சியதாக 180 கீழ் 15 கிடைக்கும். இதனை நாம் சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர் சமன் 12% கிடைக்கும், அதாவது நாம் கடனிருந்து விடுவதற்காக நான் செலுத்திய வட்டி சதவீதம் 12% காணப்படுகின்றது.
ஆம் பிள்ளைகளே, நாங்கள் தற்பொழுது எளிய வட்டி பற்றி ஆராய்ந்து கொண்டுள்ளோம். அதில் உங்களுக்கு கூறியது போன்று 4 அட்சரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எளிய வட்டி, முதல், வட்டி சதவீதம், காலம். ஆகவே எங்களுக்கு 4 உதாரணங்கள் உங்களுக்கு வழங்க வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதல் 2 உதாரணங்கள் நாங்கள் தற்பொழுது உங்களுக்கு வழங்கியுள்ளோம். முதலாவதில் நாங்கள் வட்டி, அதாவது சமன்பாட்டில் ஐ என்ற அச்சரத்தினால் குறிக்கப்படும். எளிய வட்டியை கணிக்கும் முறையை பார்த்தோம். இரண்டாவது வட்டி சதவீதம், அதாவது சூத்திரத்தில் ஆர் என்ற அச்சரத்தை எவ்வாறு காண்பது என்று பார்த்தோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது மூன்றாவது உதாரணம் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அன்பு மாணவர்களே, நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தேவையான தகவலை குறிப்பாக எழுதி கொள்ளுங்கள். அவ்வாறு எழுதி கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் அதன் படிமுறைகளை உங்களுக்கு முன்வைக்கும் போது உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு வினாவில் உள்ள தகவல் உங்கள் கைவசம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கூறும் படிமுறைகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே நான் தற்பொழுது வினாவை வாசிக்கப் போகின்றேன். அன்பு மாணவர்களே, உங்கள் குறிப்பு புத்தகத்தில் அதில் உள்ள தகவல்களை முடியுமான வரைக்கும் செவிமடுத்து தெளிவாக எழுதி கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஓகே, தற்பொழுது நாங்கள் மூன்றாவது உதாரணத்திற்கு செல்ல முற்படுகிறோம். உங்களுக்கு வினாவை நான் வாசிக்கப் போகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவர் குறித்த நிதி நிறுவனம் ஒன்றில் ஒரு தொகை பணத்தை கடனாக பெற்று மூன்று வருட முடிவில் அவர் 54,000 ரூபாவை வட்டியாக செலுத்த வேண்டி ஏற்படுகின்றது. இங்கு ஆண்டுக்கு 15% எளிய வட்டி அறவிடப்படுகின்றது எனின் அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை எவ்வளவு? இதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை, ஒருவர் குறித்த நிதி நிறுவனம் ஒன்றில் ஒரு தொகை பணத்தை கடனாக பெற்று, அதாவது ஒரு குறித்த நிதி நிறுவனத்திலிருந்து ஒரு தொகை பணத்தை கடனாக பெற்று 3 வருட முடிவில் ரூபாய் 54,000 எளிய வட்டியாக செலுத்த வேண்டி ஏற்பட்டது. இங்கு ஆண்டுக்கு 15% எளிய வட்டி அறவிடப்படுகின்றது எனின் அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை எவ்வளவு? விளங்கியதா மாணவர்களே? இந்த வினாவில் சில தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகை எவ்வளவென்று வினவப்பட்டுள்ளது. ஆகவே அந்த வினாவுக்கு விடை எவ்வாறு காண்பதென்று பார்க்க போகின்றோம்.
ஆம் பிள்ளைகளே, நீங்கள் குறித்து கொள்கிறீர்கள் என நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு விடைக்கான உதாரணத்தினை பார்க்கின்றோம். அதாவது தரவில் தரப்பட்டுள்ளது, வட்டி சதவீதம் தரப்பட்டுள்ளது 15%. செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவென குறிப்பிடப்பட்டுள்ளது, 54,000 கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு அவர் பெற்றுக்கொண்ட கடன் தொகையினைத்தான் நாம் காண வேண்டும். ஆகவே முதலாவதாக நாம் காண வேண்டியது 3 வருடத்துக்கான வருட வட்டியினை காண வேண்டும்.
இங்கு 3 வருடத்துக்குரிய வட்டி தரப்பட்டுள்ளது, அதாவது 54,000 ரூபாய் 3 வருடத்துக்குரிய வட்டி தரப்பட்டுள்ளது. ஆகவே முதல் படிமுறையாக நாங்கள் 1 வருடத்துக்கான வட்டியை காண வேண்டும். அதாவது 3 வருட முடிவில் அவர் 54,000 ரூபாய் செலுத்த நேரிட்டது என்று தரப்பட்டுள்ளது. ஆகவே 1 வருட வட்டியை முதலாவதாக நாங்கள் காண வேண்டும். 54,000 ரூபாவை 3 வகுக்கும் போது எங்களுக்கு 1 வருடத்துக்குரிய வட்டி வரும். ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று உதாரணம் 2 செய்தோம் நாங்கள். 3 வருட வட்டி 54,000 ரூபாய், அதை 3 வகுக்கும் போது எங்களுக்கு 1 வருடத்துக்குரிய வட்டி 18,000 ரூபாய்
கிடைக்கின்றது. அதாவது 54,000 ரூபாயினை 3 வருடத்தினால் பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு 18,000 ரூபாய் 1 வருடத்துக்கான வட்டியாக கிடைக்கும். ஆகவே 15% நாம் செலுத்துகின்ற 1 வருட வட்டி 18,000 ரூபாய். ஆகவே எமக்கு இங்கு தரப்பட்டுள்ள கேள்வி என்னவெனில், சதவீதத்தினை கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட கடனினை காண வேண்டும். அதாவது அந்த குறித்த நபர் பெற்றுக்கொண்ட கடனை காண வேண்டும். ஆகவே 1 வருட வட்டி 18,000 கிடைக்கின்றது. அதனை அது 15% பெறுமதியாக காணப்படுகின்றது. ஆகவே 100 எவ்வளவு என்பதனை காண வேண்டும். அந்த வகையில் படிமுறை எவ்வாறு வரும் என்பதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். 18,000 × 15 × 100, அதாவது 15% நாம் செலுத்துகின்ற வட்டி 18,000. ஆகவே 100% பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகை என்பதனை காண முடியும். ஆகவே அதனை சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 18,000 × 15 காணப்படுகின்றது. ஆகவே 15 × 18,000 சுருக்குகின்ற போது 1,200 வழியாக கிடைக்கும். 1,200 100 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 120,000 ரூபாய் கடன் தொகையாக கிடைக்கின்றது. மீண்டும் ஒரு முறை அதனை அவதானிப்போம். இங்கு 3 வருடத்திற்கு நாம் வட்டியாக செலுத்துகின்றோம் 54,000 ரூபாய். எனவே ஒரு வருடத்திற்கான வட்டியினை காண வேண்டும். ஆகவே 54,000-ஐ 3 நாள் பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 18,000 ரூபாய் கிடைக்கின்றது. 18,000 ரூபாய் என்பது நாம் 15% எளிய வட்டிக்காக செலுத்துகின்ற ஒரு வருட வட்டியாகும். ஆகவே 100% எவ்வளவு என்பதனை இங்கு குறித்து கொள்ள வேண்டும். எனவே அந்த படிமுறை 18,000 × 15 = 100. எனவே அதை சுருக்குகின்ற சந்தர்ப்பம் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். 15-ஆல் 18,000-ஐ பெருக்குகின்ற போது 15 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 1,200 விடையாக கிடைக்கும். ஆகவே 1,200 × 100 எஞ்சி காணப்படும். 1,200-ஐ 100-ஆல் பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் மொத்த கடன் தொகையாக கிடைப்பது 120,000 ரூபாய் ஆகும்.
ஆம், இதே வினாவை அடுத்த முறையிலும் தற்பொழுது நாங்கள் பார்ப்போமாயின் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சூத்திரம் I = PRT × 100. இதில் I என்பது உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று எளிய வட்டியை குறிக்கும். வினாவில் எளிய வட்டி 54,000 ரூபாய் என்று தரப்பட்டுள்ளது. ஐக்கு பதிலாக 54,000 ரூபாயை பிரதியிடலாம். சமன் பி என்பது அவர் பெற்றுக்கொண்ட முதல் இங்கு தரப்படவில்லை. ஆகவே அதற்கான அதே அச்சரத்தை நாங்கள் பிரதியிடலாம். பி தர. ஆர் என்பது வட்டி வீதத்தை குறிப்பதனால் 15% என்று வினாவில் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஆர் என்ற அச்சரத்துக்கு பதிலாக 15-ஐயும் டி என்பது காலம் 3 வருடம் என்று வினாவில் வழங்கப்பட்டுள்ளது. டி என்ற அச்சரத்துக்கு பதிலாக 3 என்று பிரதியிட்டு முழுவதின் கீழ் 100 வரும். ஐ என்பதற்கு 54,000 சமன் பி காண வேண்டி உள்ளது. தர ஆர் 15, தர டி 3 வருடம், முழுவதின் கீழ் 100. இதை நாங்கள் சுருக்கும் போது எங்களுக்கு பெற்றுக்கொண்ட கடன் தொகை கிடைக்கப் போகின்றது 100. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே, இங்கு 100-இலுள்ள 2 பூஜ்ஜியத்தை எங்களால் நீக்க முடியாது. ஆகவே தொகுதி எண் பி தர 15 × 3 என்று காணப்படுவதால் 54,000-த்திலுள்ள 2 பூஜ்ஜியங்களையும் 100-இலுள்ள 2 பூஜ்ஜியங்களையும் சுருக்க முற்படுவோமாயின் நாங்கள் தவறுதலான கணித செய்கையை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். அவ்வாறு 100-இலுள்ள 2 பூஜ்ஜியத்தையும் 54,000-த்திலுள்ள 2 பூஜ்ஜியத்தையும் நீக்கக்கூடாது. ஏனென்றால் வகுத்தல் என்னும் பி உங்களுக்கு இல்லாமல் செய்ய வேண்டுமாயின் இருபுறமும் 100-ஆல் பெருக்க வேண்டி ஏற்படுது. அப்படி அல்லாவிடின் நாங்கள் கற்பித்தலின் போது இங்கு வகுத்தல் பெருமானம் சமனை தாண்டும் பொழுது பெருக்கலாக மாறும்னு உங்களுக்கு கற்பித்திருப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் 100-ல் 2 பூஜ்ஜியத்தை சுருக்கலாம். வேண்டுமாயின் 15-ஐயும் 100-ஐயும் 5-ஆல் வகுக்கலாம். அவ்வாறு இல்லாவிடின் நேரடியாக பியை நாங்கள் இழுவாயாக மாற்ற முற்படுவோமாயின் பி சமன் வகுத்தல் 100 அங்கால போகும் பொழுது பெருக்கல் 100-ஆக மாறும். அப்போ 54,000 தர 100 முழுவதின் கீழ் 15, 3 இவைகள் ரெண்டும் பியுடன் பெருக்கப்படுறதால் சமனை தாண்டும் பொழுது வகுத்தல்களாக மாறப்போகுது. ஆகவே 3வது படிமுறை எவ்வாறு வரும் என்றால் பி சமன் 54,000 தர 100 முழுவதின் கீழ் 15 × 3 எழுதலாம் அல்லது 45 எழுதலாம். எவ்வாறு எழுதினாலும் சுருக்கும் பொழுது இறுதி விட எங்களுக்கு கிடைக்க போகுது. மீண்டும் ஒரு முறை அந்த படிமுறை உங்களுக்கு கூறுகின்றேன். 1வது படிமுறை பிரதியிடல். சகலதையும் பிரதியிட்டதுக்கு பிறகு நாங்கள் முதல் காண வேண்டியிருக்கு. அதாவது ஆங்கில அச்சரம் பி என்ற எழுத்திற்கான பெருமானத்தை கணிக்க வேண்டியுள்ளதால் பியை எழுவாயாக மாற்றினால் பி சமன் 54,000 தர 100. தர 100 எவ்வாறு என்றால் இங்கு வகுத்தல் 100 சமனை தாண்டுகிறது. பெருக்கல் 100-ஆக 54,000 ரூபாயோட பெருக்கப்படுகின்றது. அதாவது 15 × 3 இந்த 45 என்பது பெருக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். அப்படி இங்கால கொண்டு வரும் பொழுது சமனை தாண்டுவதால் வகுத்தல்களாக மாறுகின்றது. இப்போ எங்களுக்கு சுருக்கும் பொழுது கஷ்டப்பட்டு சுருக்குவீர்கள் என்று நினைக்கிறேன். 3வது 54,000-ஐ சுருக்கலாம். ஏனென்றால் சிறிய வகுப்புகளில் நாங்கள் வகுப்படும் தன்மை படித்திருக்கணும். அந்த வகுப்படும் இயல்புக்கு ஏற்ப 54,000-ஐ 15-ஆலும் சுருக்கலாம், 3-ஆலும் சுருக்கலாம், 45-ஆலும் சுருக்கலாம். எப்படி அது 3-ஆல சுருக்கி 18,000 ரூபாய் என்று வரும். 18,000 15 வகுத்தால் 1,200 என்று பெறப்படும். மீண்டும் ஒரு முறை, 54,000 தர 100 முழுவதின் கீழ் 15 தரம் உண்டு. முதலாவது 54,000 100 வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது 3/3 ஒரு தடவை, 54,000 3 18,000 தடவைகள். பிறகு 18,000 15 சுருக்கிறோம். வகுக்கும் பொழுது 18,000 15 என்பது 1,200 தடவைகள் இருக்கு. இறுதியாக 1,200 100 பெருக்கும் போது பி சமன் 120,000 ரூபாய் என்று முதலாவது முறையில் கணித்து அதே விடை கிடைக்கப்பெற்ற அதே விடை இங்கும் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆம் பிள்ளைகளே, தற்பொழுது நாங்கள் எளிய வட்டியில் 3 உதாரணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம். இதேபோன்று எங்களுக்கு 4 அட்சரங்களில் காலத்தை கணிப்பதற்கும் உங்களால் முடியும். இந்த 3 உதாரணங்களையும் திறப்பட செய்து பழக்கப்படுத்தி கொள்வீர்களானால் 4 உதாரணம் எவ்வாறு காலத்தை கணிப்பது என்று வரும். ஆகவே காலத்தை கணிப்பது எவ்வாறு என்று பார்க்கும் உதாரணத்தை தற்பொழுது எங்களுக்கு உங்களுக்கு வழங்க முடியாது. நாங்கள் கூட்டு வட்டிக்குள் பிரவேசிக்க போகின்றோம். வகைகள் 2 உள்ளது என்று உங்களுக்கு முன்பு கூறியிருந்தோம். அந்த வகையில் எளிய வட்டியில் உங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் தற்பொழுது 3 உதாரணங்கள் மூலம் முன்வைத்தோம். தற்பொழுது நாங்கள் கூட்டு வட்டி என்பவற்றினூடாக உங்களுக்கு எவ்வாறு கூட்டு வட்டி கணிப்பது என்னும் முறையை தற்பொழுது ஆராய உள்ளோம். எளிய வட்டியை போன்று கூட்டு வட்டியும் ஒரு வகையான வட்டி முறையாகும். இது எளிய வட்டியின் போது தொடக்க பணத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு தான் வட்டி மாதந்தோறும் அல்லது ஆண்டுக்கு கணிக்கப்படும் என்று உங்களுக்கு கூறியிருந்தோம். அவ்வாறு எளிய வட்டி முறை அல்லாமல் இங்கு எளிய வட்டி முறையில் ஆரம்ப முதலை கணிக்கிறது கவனத்தில் கொள்வதை போன்று இங்கு ஆரம்ப முதல் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. கூட்டு வட்டியானது வட்டிக்கும் வட்டி செலுத்த வேண்டி ஏற்படும். இம்முறையை தான் நாங்கள் கூட்டு வட்டின்னு சொல்வோம். மீண்டும் ஒரு முறை, எளிய வட்டியை போன்று தொடக்க பணத்தை மாத்திரம் கருதாமல் ஆண்டுதோறும் பெறப்படுகின்ற வட்டிக்கும் வட்டி கணிக்கப்பட்டு வழங்கப்படும் முறையை நாங்கள் கூட்டு வட்டி என்று அழைப்போம். இதற்கு நாங்கள் ஒரு உதாரணம் மூலம் உங்களுக்கு ஒரு வினாவை விளங்கப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். அந்த வினாவை தற்பொழுது பார்ப்போம். ஒருவர் ரூபா 50,000 எங்களுக்கு மாணவர்களுக்கு விளங்க வைப்பதற்கு இலகுவாக இருக்கணும் என்பதற்காகவே தான் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் அன்பு மாணவர்கள், இந்த பாடம் நிறைவில் நீங்கள் தரம் 10 14.2 என்ற பயிற்சியில், அதாவது 159 பக்கம் 160 பக்கம், தரம் 10 புத்தகத்தில் 14.2 என்ற பயிற்சியில் 159 160 ஆகிய இரு பக்கங்களிலும், தரம் 11 9.2 என்ற பயிற்சியில் 11-12 பக்கங்கள், அதாவது பகுதி 2 புத்தகத்தில் 11-12 பக்கங்களில் பார்த்தீர்களானால் தற்பொழுது நாங்கள் கலந்துரையாடும் வினாக்களை போன்று வினாக்கள் வினவப்பட்டுள்ளது. அவற்றுக்கு இந்த பாட நிறைவில் இன்றைய தினம் அல்லது எதிர்வரும் தினங்களில் அவற்றுக்கு நீங்கள் விடையளிக்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு இவ்விரு வட்டி வகைகளும் சிறப்பான முறையில் விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த வகுப்பு நிறைவுற்றதன் பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட சகல அறிவுரைகள் மற்றது விளக்கங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நான் கூறிய அந்த பக்கங்களில் உள்ள பயிற்சிகளை செய்வதற்கு முற்படுங்கள். இதனால் உங்களுக்கு பூரண விளக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆம் பிள்ளைகளே, நாங்கள் தற்பொழுது கூட்டு வட்டிக்கு செல்வோமாயிருந்தால் அதில் ஒரு முதலாவது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் ரூபா 50,000 10% ஆண்டு கூட்டு வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் 2 வருடங்களுக்கு வைப்பில் இடுகின்றார். 2 வருடங்களின் பின்பு அவரது வைப்பில் இருக்கும் மொத்த தொகை எவ்வளவு? மீண்டும் ஒரு முறை, ஒருவர் ரூபா 50,000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வழங்குகின்ற ஒரு வங்கியில் 2 வருடங்களுக்கு நிலையான வைப்பில் இடுகின்றார். கேள்வி விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். 50,000 10% வழங்குகிற ஒரு வங்கியில் 2 வருடங்களுக்கு ஒருத்தர் நிலையான வைப்பில் இடுகின்றார். 2 வருடங்களின் பின்பு அவரது வைப்பில் அவரது வைப்பில் உள்ள மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்கப்பட்டுள்ளது. இதற்கும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியது போன்றே இரண்டு முறைகளில் எங்களால் விடையை முன்வைக்கலாம். ஒன்று அலகு முறை, மற்றது சூத்திர பயன்பாடு முறை. தற்பொழுது அலகு முறையை பார்ப்போம்.
அதாவது இவ்வினாவில் தரப்பட்ட தரவுகளாக 50,000 ரூபாய், 10% ஆண்டு வட்டி, 2 வருடத்துக்கான வைப்பு. ஆகவே முதலாவதாக நான் கணிக்க வேண்டியது முதல் வருட வட்டி இனை காண வேண்டும். அதாவது முதல் வருட வட்டியானது 100 × 10 = 50,000 ரூபாய். நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போலே போன்று படிமுறைகளை நாம் குறித்து கொண்டு செல்லலாம். அந்த வகையில் 10 × 100 = 50,000. இதனை சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் இலகுவான முறையில் ஒன்றில் நீங்கள் 10 சைவர் ஒன்றினையும் 100 ஒரு சைவரனையும் வெட்டி, அடுத்ததாக 50,000 ஒரு சைவரனை நீக்கி 10 சைவரனை நீக்கலாம். அவ்வாறு இல்லையெனில் 100 இரண்டு சைவர்களையும் 50,000 இரண்டு சைவர்களை நீக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 10 × 500 கிடைக்கும். எனவே 500 × 10 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 5,000 ரூபாய் முதல் வருட முடிவில் வட்டியாக கிடைக்கின்றது.
ஆம், அந்த முதல் வருட வட்டி எளிய வட்டியில் 5,000 ரூபாய் என்பது ஒருபோதும் மாறாது. இங்கு கூட்டு வட்டி என்பதால் ரசிகுமார் ஆசிரியர் கூறியதை போன்று ஒரு வருட முடிவில் 5,000 ரூபாய் வட்டியாக கிடைக்கின்றது. இந்த 5,000 ரூபாயானது இரண்டாவது வருட ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கடனுடன் சேர்வதால், சரி மன்னிக்கவும், வைப்பிலிட்ட 50,000 சேர்க்கப்படுவதால் இரண்டாவது வருட ஆரம்பத்தில் 50,000 5,000 கூட்டும் பொழுது 55,000 ரூபாவாக மாறுகின்றது.
ஆம், அதாவது இரண்டு வருட முடிவில் எமது வைப்பில் காணப்படுகின்ற தொகை 55,000 ரூபாயாக காணப்படுகின்றது. எனவே இரண்டு வருட முடிவில் நாம் வட்டியினை காண்பதற்கு முதலாக கணிக்க வேண்டியது 55,000 ரூபாய்க்கு. ஆகவே 10 × 100 = 55,000 ரூபாய். இதனையும் இலகுவாக சுருக்கலாம். 100 இரண்டு சைவர்களையும் 55,000 இரண்டு சைவர்களையும் சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 10 × 550. 550 × 10 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 5,500 வட்டியாக கிடைக்கின்றது.
இந்த வட்டி தொகையையும் இரண்டாவது வருட முடிவில் கிடைக்கிற வட்டி தொகையானது 5,500 ரூபாவும் இரண்டாவது வருட ஆரம்பத்தில் முதலாக இருந்த 55,000 ரூபாவையும் சேர்க்கும் போது ரூபா 60,500 ரூபா அவர் வைப்பில் உள்ள முழு தொகையாக காணப்படுகின்றது. இவ்வினாவை மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு படிமுறைகளாக உங்களுக்கு கூறுகின்றேன். முதல் வருட வட்டி, அதாவது வினாவில் உள்ள தகவலுக்கேற்ப 10% என்று வழங்கப்பட்டுள்ளது. 100 ரூபாவுக்கு 10 ரூபா தர 50,000 எவ்வளவு என்று பார்த்தோம். அதாவது 2 0களை நீக்கி 500 × 10 பெருக்கினால் ரூபா 500, மன்னிக்கவும், ரூபா 5,000 வட்டி தொகையாக காணப்படுகின்றது. இவ்வட்டி தொகையானது இரண்டாம் வருட ஆரம்பத்தில் அந்த வைப்பு செய்த 50,000 இணைவதால் இரண்டாம் வருட முடிவில் வட்டிக்கும் வட்டி செலுத்த வேண்டி ஏற்படுகிறது. இதைத்தான் நாங்கள் கூட்டு வட்டி என்று கூறுவோம். ஆகவே இரண்டாவது வருட முடிவில் 100 × 10 = 55,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் என்பது வட்டி என்று உங்களுக்கு தெரியும். அவ்வட்டிக்கும் வட்டி செலுத்துறதால் இரண்டாவது வருட முடிவில் 5,500 ரூபாவை நாங்கள் வட்டியாக செலுத்துகிறோம். 2 0 நீக்கிட்டு பெருக்கும் பொழுது 5,500 ரூபாய். இந்த 5,500 ரூபாய் என்பது இரண்டாம் வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி. ஆகவே அவர் 2 வருட முடிவில் கேட்கிறதால 2 வருட முடிவில் அவர் வைப்பில் உள்ள தொகை 55,000 ரூபாவுடன் 5,500 ரூபாவை சேர்க்கும் பொழுது 60,500 ரூபாவாக காணப்படுகின்றது. இதே உதாரணத்தை நாங்கள் இரண்டாவது முறை சமன்பாட்டை பயன்படுத்தி செய்வோமாயிருந்தால், நான் ஏற்கனவே கூறிய அதே அச்சரங்களை இங்கு பயன்படுத்துகிறேன். அவ்வாறாயின் உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் தெரியும் என்று நினைக்கிறேன். ஏ சமன் பி அடைப்பினுள் 1/100 R அடைப்பை மூடிவிட்டு முழுவதும் டீயா மடுக்கு, டி என்பது சுட்டி வடிவத்தில் போ. மீண்டும் ஒருமுறை அந்த சமன்பாட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இலகுவாக செய்யலாம். நாங்கள் சும்மா ஏற்கனவே கூறிய அதே அச்சரங்களை பயன்படுத்தி இதை ஒரு சமன்பாடாக உருவாக்கி உங்கள் முன்வைக்கிறோம். ஏ என்பது இறுதி தொகை. ஏ சமன் பி பிராக்கெட் அதாவது அடைப்பு 1/100 R அடைப்பை மூடிவிட்டு முழுவதும் டீயாம் அடுக்கு டி. இப்போ இதில் பிரதியிடுவோமா இருந்தால் 50,000 அடைப்பு 1/100 × 10 பத்து முழுவதின் டிக்கு பதிலாக ரெண்டை பிரதியிடுறோம். அந்தந்த அச்சரங்களுக்கு பிக்கு பதிலாக 50,000, ஆறுக்கு பதிலாக 10, டிக்கு பதிலாக 2 பிரதியிட்டால் எங்களுக்கு வர்றது 50,000 அடைப்பு 1 சக 100 மேல் 10 முழுவதின் 2 அடுக்கு. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் எளிய வடிவத்தில் மாறினால் 50,000 தர 100 மேல் 110, அதாவது அடைப்புக்குள்ள 1 சக 100 மேல் 10 என்பது ஒரு கலப்பு பின்னம் வடிவத்தில் இருப்பதால் 100 ஒன்றையும் பெருக்கிட்டு அதோட 10 கூட்டினார். ஓர் 100 100 நூறுடன் 10 சேர்த்தால் 110. கலப்பு பின்னத்தை முறையற்ற பின்னமாக மாற்றும் முறை உங்களுக்கு தெரியும் என்பதால் 100 ஒன்றையும் பெருக்கிறோம் 100, 100 10 கூட்டுகின்றோம் 110. ஆகவே முறையற்ற பின்னமாக எழுதும் பொழுது 110 கீழ் 100 முழுவதின் 2 அடுக்கு என்பதால் அதை 2 முறை விரிவுபடுத்துகிறோம். 110 கீழ் 100 தர 110 கீழ் 100. ஆகவே அந்த மூன்றாவது படிமுறை 50,000 தர 110 கீழ் 100 தர 110 கீழ் 100. இதை நாங்கள் சுருக்கும் பொழுது 2 0 வெட்டலாம். 100 உள்ள 2 0 50,000 உள்ள 2 0 நீக்கலாம். அடுத்து 100 உள்ள 2 0 500 உள்ள 2 0 நீக்குவோமாயின் எங்களுக்கு இறுதியாக எஞ்சியிருப்பது 5 தர 110 தர 110 இரண்டு முறை. 5 தர 110 தர 110 என்று 2 முறை கிடைக்கும். இவைகளை அனைத்தையும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு மொத்தமாக 60,500 ரூபாய் அவரது வைப்பிலுள்ள இறுதி தொகையாக கிடைக்கும். இந்த விடயங்களை வேகமாக கூறிக்கொண்டு போகின்றேன். நாங்கள் முதலாவது சமன்பாடு ஏ சமன் பி அடைப்பு 1 சக 100 மேல் ஆர் அடைப்பை மூடிவிட்டு 2 வலு, அதாவது 2 சுட்டிங்கிறமா அடுக்கு என்றமாய் போகும். இதை நாங்கள் விரிவுபடுத்துவோமாயிருந்தால் 50,000 தர கலப்பு பின்னத்தை முறையற்ற பின்னமாக மாற்றி 110 கீழ் 100 தர 110 கீழ் 100. இதை சுருக்குவமாக இருந்தால் 100 உள்ள 2 0 50,000 2 0 நீக்கலாம். அடுத்த 100 சுருக்கும் பொழுது ஏதாவது மேல் தொகுதி எண்ணிலிருந்து ஏதாவது 2 0 500 உள்ள 2 0 நீக்கிவிட்டு எஞ்சிய 5 தர 110 தர 110 இவைகளை பெருக்கும் பொழுது 60,500 ரூபாய் அவர் வைப்பில் உள்ள இறுதி தொகை என்று எங்களுக்கு கிடைக்கும். ஆம் பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாங்கள் கூறிய வட்டிகள் பற்றிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி முடிவின் பின்பு உங்களுக்கு ஏற்கனவே கூறிய இதை மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். தரம் 10 புத்தகத்தில் 14.2 என்ற பயிற்சியில், அதாவது 159-160 பக்கங்களில் இருக்கின்றது. தரம் 11 9.2 என்ற பயிற்சி 11 பக்கம் 12 பக்கத்தில் தற்பொழுது கற்ற விடயங்கள் எல்லாத்தையும் கேள்விகளாக கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை பயன்படுத்தி அவ்வினாக்களுக்கு விடையளித்து உங்களது திறனை வளர்த்துக் கொள்வீர்கள் என்று எதிர்பார்ப்புடன் இன்றைய தினம் இவ்வானொலி கணித வகுப்பு தற்பொழுது நிறைவு பெறுகின்றது. மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.